பயணம். ஏற்கனவே ஒரு பிள்ளையை இந்த மண்ணின் விடுதலைக்காக வந்தளித்த ஒரு மாவீரர் குடும்பத்திலிருந்து போராடுவதற்கு இரண்டாவது வீரனாக வந்திருந்தான் அவன். போராட்ட அறிவும் திடமும் அவனுக்குள் பெருகியிருந்தது. அவன் தன்னை கரும்புலியாக இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டே இருந்தான். இடைவிடாது அவன் விடுத்துக் கொண்டிருந்த வேண்டுகை அவனின் முயற்சியின் பயனாக ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது அவன் ஒரு கரும்புலி வீரர், அதுவும் ஒரு மறைமுக கரும்புலி வீரர். எதிரியின் தலைநகரத்தில் மிக முக்கியமான இலக்கின் மீதான தாக்குதலுக்கு அவன் தெரிவாகினான். அவனிடமிருந்த சாரத்திய திறமையில் நம்பிக்கை வைத்து அந்த தாக்குதலுக்கான வெடிகுண்டை வாகனத்தை செலுத்தும் பொறுப்பு அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. தளத்திலிருந்து தாக்குதல் களத்துக்கு அவன் புறப்பட வேண்டும். எல்லாம் சரி வந்து இங்கிருந்து ஒரு நாள் புறப்பட்டு போனவன் பயணம் தடைப்பட்டு மீளவும் முகாம் பெற வேண்டியதாயிற்று. ஆனால் அங்கே களத்தில் அந்த தாக்குதலுக்கான ஒழுங்குபடுத்தல்களை அங்கிருந்தவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டே இருந்தார்கள். அடுத்த பயணம் சரிவரும் வரையில் அவன் இங்கிருக்க வேண்டும். அந்த நாட்களில் அவனுக்கு இங்கு மேலதிக பயிற்சி வழங்க தீர்மானிக்கப்பட்டது. எதிரியின் தலைநகரத்து நவீன தெருவில் சன நெரிசல் மிக்க பகுதியூடாக குண்டூர்தியை செலுத்தி தாக்குதல் இலக்கின் மீது மோதி வெடிக்க வேண்டும். அவனுக்கான மேலதிக பயிற்சி இங்கு ஆரம்பமாகியது. மல்லாவியின் தெருக்களில் அவன் அசுரவிகத்தில் வாகனம் செலுத்தும் பயிற்சியை பெற்றுக் கொண்டிருந்த ஒரு நாள், வெயில் சுட்டரிக்கும் அன்றைய நாள் காலையில் தொடங்கிய பயிற்சி மதியத்தை தாண்டி தொடர் பயிறு பசி பிராண்ட தொடங்கியது. அவன் அதை வழிகாட்டாது தொடர்ந்தும் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு அப்போது பயிற்சி அளித்துக் கொண்டிருந்த அந்த தளபதிக்கும் கூட கடுமையான பசி. கடையில் வாங்கி சாப்பிடுவதாக இருந்தால் இருவரிடமும் ஒரு சதம் காசும் கிடையாது. ஒருவரின் முகத்தை மற்றவர் பார்த்து கொண்டிரு வெட்கத்தை விட்டு அந்த தளபதி கேட்டார், மச்சான் சரியா பாசிக்கிட்டதா? உனக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இங்கே இருந்தா சொல்லு, போய் சாப்பிடுவோம். முகத்தை திருப்பி தளபதியை பார்த்தவன் புழுதி கிளப்பி விரைந்து கொண்டிருந்த வாகன இயந்திர ஒலியினுடைய சத்தமாக அவசர அவசரமாக மாறுத்தான், இல்லை மாஸ்டர் எனக்கு இங்க யாரையும் தெரியாது. என்ன நினைத்தானோ தெரியாது, சற்று தூரம் சென்றவன் ஒரு வீட்டு வாசலில் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த வீட்டை உற்று பார்த்தான். அது வீடல்ல, ஓலை குடிசை. வறுமையின் அத்தனை சாயலையும் அப்படியே விளங்கியபடி மயான அமைதி கொண்டு குடியிருந்தது. உள்ளே போவதா விடுவதா அவனுக்கு தயக்கம் எழுந்திருக்கும். தாமதித்தவன் பின்னர் தனக்குத்தானே ஏதோ நியாயம் கற்பித்தவனைப் போல உள்ளே கூட்டி போனான். ஆட்கள் வரும் சத்தத்தை கேட்டு எட்டி பார்த்து அவனின் தங்கையைப் போன்ற ஒரு தங்கை ஏதோ சொல்ல அவனின் தாயைப் போன்ற ஒரு தாய் முற்றத்துக்கு வந்தாள். முகத்தில் மலர்ச்சியும் சோகமும் தவிப்பும் நிறைந்த உணர்வோடு அவர்களை அவள் மெதுவாக மௌனமாக வரவேற்றாள். எந்த வார்த்தைகளுமின்றி அங்கே மௌனம் மட்டும்தான் நிரம்பி கிடந்தது. குடிசையின் திண்ணையில் தளபதி பசி மயக்கத்தில் அமர தயங்கி தங்கி அந்த கரும்பிலி வீரனும் அமர்ந்தாள். அவனின் அம்மாவை போன்ற அம்மா எதுவும் பேசவில்லை. தங்கையை போன்ற தங்கை அவளும் எதுவும் பேசவில்லை. உள்ளே என்று அப்போது தான் வெளியே வந்த அவனின் தம்பியை போன்ற தம்பி அவனும் கூட ஒன்றுமே பேசவில்லை. சரி, இவனாவது ஏதாவது பேசுவான் என்றால் அதுவும் இல்லை. முற்றத்தில் நின்ற முட்கள் நிறைந்த அந்த தேசி மரத்தின் இலைகள் அந்த அம்மாவின் கைகளுக்குள் சிக்கி நசிந்து கொண்டிருந்தது. அவளின் உள்ளே அவளை அழுத்தி கொண்டிருக்கும் துயர மனதைப் போல அந்த மௌன பொழுதை அந்த அம்மாதான் கலைத்தாள். வந்தவர்களோடு எதுவும் பேசாது சின்னவனை அழைத்து அவனின் காதுக்குள் ஏதோ சொன்னாள். குடிசைக்குள் போல சின்னவன் கையில் எடுத்த பேணியோடு படலையை தாட்டி போனான். ஆனால் அவன் போக விருப்பமின்றி போய்க் கொண்டிருக்கின்றான் என்பதை அவனின் நடை உணர்த்தியது. பலமுறை இப்படி போயிருப்பான் போல், இம்முறையும் எப்படி இப்படி போகிறதென்ற தயக்கம் அவனுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். போனவன் போகும்போது கொண்டு போன தயக்கத்தையும் வெட்கத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு துள்ளி ஓடி வர அம்மாவின் முகத்திலும் மகிழ்ச்சி. அந்த மௌன பொழுதுக்குள் அவர்களுக்கிடையே ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் உள்ளே நடந்து முடிந்ததை அவனும் அவர்களும் நன்கு அறிவர். அம்மா தேசி மரத்து இலைகளை கைவிட்டு அவர்களுக்காகவே காய்த்திருப்பது போல கிளைகளில் தொங்கும் தேசிக்காயை பிடுங்கிக் கொண்டு உள்ளே போனாள். அவர்களால் அவ்வளவுதான் அப்போது முடியும். பேணி நிரம்பிய தேசிக்காய் தண்ணீரோடு அந்த அம்மா வெளியே வந்தாள். அவளின் விழிகள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சுவது போல் இருந்தது. அந்த கரும்புலி வீரனுக்கு அம்மாவின் ஏழ்மையை பார்த்து கொண்டிருக்க முடியாமல் இருந்திருக்கும் போல முழங்கால்களில் கைகளை ஊன்றி தலையை கவிழ்த்து விட்டு நிலத்தை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அம்மா அருகில் வந்தது கூட தெரியாது. கூட போன தளபதிக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. தேசிக்காய் தண்ணீரை வாங்கி குடித்த அந்த தளபதி கண்களாலேயே நன்றி சொல்லிவிட்டு கரும்புலி வீரனிடம் சொன்னார், நான் வெளியில் நிற்கிறேன், நீ அவையோட கதைச்சிட்டு வா. இப்போது அவசர அவசரமாக அதை மறத்தார். இல்லை மாஸ்டர் கதைக்க ஒன்றுமில்லை, நானும் வாரம் என்று சொல்லியபடி வெளியில் வந்தவன் வாகனத்தை வேகமாக ஓட்டத் தொடங்கினான். பயிற்சி முடிந்து அவனின் பயண நாளும் வந்தது. இனி அவன் இங்கிருந்து புறப்பட வேண்டும். எல்லோரிடமும் கையசைத்து விடைபெற்று கொண்டிருந்தான். இந்த பயணம் உறுதியானது. இனி அவன் திரும்பி வரப்போவதில்லை. புறப்படும் வேளையில் எல்லோரிடமும் விடைபெற்ற அவன் தான் ஆழமாக நேசித்த அவன் அந்த அம்மாவை போன்ற அம்மாவிடம் போகவில்லை. அவனின் தங்கையை போன்ற தங்கையிடம் போகவில்லை. அவனின் தம்பியை போன்ற தம்பியிடமும் அவன் போகவில்லை. ஏன், அந்த அம்மா அவனின் அம்மாவை போன்ற அம்மா இல்லை. அவள் அவனின் தங்கையை போன்ற தங்கை இல்லை. அவன் அவனின் தம்பியை போன்ற தம்பியும் இல்லை. அவர்கள் அவனின் அம்மாவும் தம்பியும் தங்கியும் தான். இத்தனை உறவுகள் இருந்தும் எப்படி இவர்களால் தங்களை அழிக்க முடிகிறதென்று எண்ணும் போது இதயம் புல்லரிக்கின்றது.